நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். முஸ்லிம் பெண்களின் திருமண வயதை குறைப்பது குறித்து அமைச்சர் சந்திராணி பண்டாரி தெரிவித்துள்ள கருத்துக்கள். ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 11ஆம் பகுதி.
சின்ன மாமியே, உன் சின்ன மகளங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ
இலங்கையில் பிரிவினைவாதம் அனைவரையும் பாதிக்கும் என்று பாதுகாப்புத்துறையின் துணை அமைச்சர் வட இலங்கையில் கூறியுள்ளவை, T20 உலகக்கோப்பை போட்டிகள் குறித்த சில தகவல்கள் ஆகியவை கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
அசர்பைஜானின் சர்ச்சைக்குரிய காகாஸ் பிராந்தியத்தின் நாகர்னோ கரபாக் பகுதியில் அர்மீனியாவுடன் நடந்த மோதலை அடுத்து ஒருதலைப்பட்சமான போர் நிறுத்தத்தை கடைபிடித்து வருவதாக அசர்பைஜான் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள கிராமத்தையும் கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த 5 பகுதிகளையும் தாம் மீட்டுள்ளதாக அசர்பைஜான் அரசின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அசர்பைஜானின் இந்த அறிவிப்பை அர்மேனியா நிராகரித்துள்ளது. அசர்பைஜானினால் நடத்தப்படும் தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருப்பதாக அர்மேனியா தெரிவித்துள்ளது. இந்த மோதலில் கொல்லப்பட்ட தனது நாட்டு படையினருக்கு அர்மேனியா அதிபர் தனது அஞ்சலியை செலுத்தியுள்ளார். நேற்று சனிக்கிழமை மோதல் துவங்கியதிலிருந்து இருதரப்பும் ஒருவரையொருவர் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்த மோதலில் பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.
பிரசல்ஸ் விமான நிலையத்தில் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று 12 நாட்களின் பின்னர் அந்த விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் செயல்பட ஆரம்பித்துள்ளன. விமான நிலையத்தில் பயணிகள் விமானம் ஏற தயாராகி செல்லும் பகுதியில் இடம்பெற்ற தற்கொலை குண்டு தாக்குதல்களில் 16 பேர் கொல்லப்பட்டனர். பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்படுவதற்கு முன்னதாக செய்தியாளர் மாநாடு ஒன்றில் விமான நிலையத்தின் தலைமை அதிகாரி அனோ பேஸ்ட், நாங்கள் ஒன்றாக உறுதியாக நிற்கிறோம், நாங்கள் மீண்டும் வந்துள்ளோம் என பலத்த கரகோஷங்களுக்கிடையே கூறினார். இன்று 3 விமானங்கள் மட்டுமே அங்கிருந்து புறப்பட திட்டமிடப்பட்டுள்ளது.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த அல் குவாரியாட்டான் பகுதியின் மத்திய நகருக்குள் அரச படையினர் நுழைந்துள்ளனர் என அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நகரை கைப்பற்றுவதற்கு தரையில் போரிட்ட படையினருக்கு ஆதரவாக ரஷ்யா மற்றும் சிரியா விமான தாக்குதல்களையும் நடத்தியுள்ளன. கைப்பற்றப்பட்ட பிரதேசம் தலைநகர் டமாஸ்காஸுக்கும் வரலாற்று சிறப்புமிக்க நகரான பல்மேராவுக்கும் மத்தியில் இருக்கிறது. அங்கு கிறிஸ்தவ மக்களும் கணிசமான அளவு வாழ்ந்து வந்துள்ளனர்.
மாலத்தீவுகள் அரசாங்கம் ஊடக சுதந்திரத்தை நசுக்குவதாக குற்றம் சாட்டி ஆர்ப்பாட்டம் நடத்திய பலரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அதிபர் அப்துல்லா யமீனின் அலுவலகத்திற்கு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்கும் நோக்கில் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது உடலில் பட்டதும் எரிச்சலை ஏற்படுத்தும் வாயை பாய்ச்சினர். அவதூறு சட்டத்தை கடினமாக்கும் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களில் அநேகமானோர் ஊடகவியலாளர்.
ஆஸ்திரேலியாவில் தடுப்பு முகாம்களில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களில் எஞ்சியிருந்த குழந்தைகளும் முகாம்களிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர் என அந்நாடு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் அவர்கள் தற்போது சமூக பாதுகாப்பில் விடப்பட்டுள்ளனர்.
பிரிட்டிஷ் விளையாட்டு வீரர்கள் மீது புதிதாக முன்வைக்கப்பட்டுள்ள ஊக்கமருந்து பயன்பாடு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணையொன்றிற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையில் பிரிவினைவாதம் என்பது அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கும் என்று நாட்டின் பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் இன்று வடமாகாணத்தில் தெரிவித்துள்ளது குறித்து அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்கவாசகம் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் வடக்கே புங்குடுதீவில் பாலியல் வல்லுறவுக்கு பின்னர் கொலை செய்யப்பட்ட 18 வயது மாணவிக்கு இழைக்கப்பட்ட அனிலுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்று அவருடைய தாயார் இன்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ருவான் விஜயவர்தன் அவர்களிடம் வவுனியாவில் கோரியிருக்கின்றார். கடந்த வருடம் மே 13ஆம் தேதி பாடசாலைக்கு சென்றபோது கடத்தி செல்லப்பட்ட இந்த மாணவி வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு அலங்கோலமான நிலையில் இறந்து கிடக்க காணப்பட்ட சம்பவம் குறித்த வழக்கு நடைபெற்று வருகின்றது. அந்த குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறிய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களின் உறுதிமொழிக்கு அமைவாக வவுனியாவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடொன்றை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அந்த மாணவியின் தாயாரிடம் இன்று கையளித்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வருகை தரவில்லை. ஆயினும் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் தற்கொலை குண்டு தாக்குதலுக்கான அங்கியொன்றும் வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருந்த சூழலில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்து தனியார் நிறுவன உல்லாச விடுதி ஒன்றை திறந்து வைத்துவிட்டு கொழும்பு திரும்பியிருக்கின்றார். இந்த நிலையில் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ருவான் விஜயவர்தன அவர்கள் வவுனியா கொக்குவலி என்ற இடத்தில் ராணுவத்தினரின் குடும்பங்களுக்கென புதிதாக அமைக்கப்பட்டுள்ள 51 வீடுகளை திறந்து வைத்து உரியவர்களிடம் கையளித்திருக்கின்றார். இங்கு உரையாற்றிய அவர் பிரிவினை என்பது இலங்கை மக்களுக்கு பாதிப்பையே ஏற்படுத்தும் என்று வலியுறுத்தி இருக்கின்றார். நாங்கள் ஒன்றிணைந்து எழுச்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பிரிவினையின் மூலம் நாம் பயணிக்க முடியாது. யுத்தம் முடிவடைந்து விட்டது. இனங்களுக்கு இடையில் நம்பிக்கையை கட்டி எழுப்பி இலங்கை என்ற வகையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி முன்னோக்கி செல்ல வேண்டும். இந்த பொறுப்பினை நிறைவேற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்றார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ருவான் விஜயவர்தன அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய குறிப்பு. இலங்கையில் முஸ்லிம் பெண்களுக்கான திருமண வயதை அதிகரிப்பது மகளிர் அமைச்சகத்துக்கால் மட்டுமே இயலாத செயல் என்று மகளிர் மற்றும் சிறார் நலத்துறை அமைச்சர் சந்திராணி பண்டார பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். அவரது கருத்துக்கள் அடங்கிய செய்திக்குறிப்பு தமிழில் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் பொது சட்ட வரையறைகளுக்கு அமைய 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது சட்டவிரோதமானதாக இருக்கின்ற போதிலும் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் பெண்கள் குறைந்த வயதில் திருமணம் செய்து வைக்கப்படுவதை தடுப்பது தன்னால் மட்டுமே முடியாததொன்று என மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்களுக்கான அமைச்சர் சந்திராணி பண்டார பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். 18 வயதுக்குட்பட்ட முஸ்லிம் பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது தொடர்பில் அந்த சமூகத்தினரிடமிருந்தே எதிர்ப்புகள் வருகின்றதுடன் இது மதம் சார்ந்த விஷயம் என்பதனால் முஸ்லிம் தரப்பினருடன் பேசிய பின்னரே ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார்.
இப்படியான வயது குறைந்த திருமணம் முஸ்லிம் மத அடிப்படையில் நடப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கிறது. ஆனால் இது மதம் சார்ந்த நடவடிக்கை என்பதனால் மகளிர் அமைச்சராக இருந்தாலும் கூட இதனை தடுப்பது என்னால் தனியாக முடியாத செயலாகும். முஸ்லிம் அமைச்சரான ரவுப் ஹக்கீம், முஸ்லிம் சமூக பிரதிநிதிகள், நீதி அமைச்சு போன்றவற்றுடன் கலந்துரையாடிய பின்னரே எமக்கு ஒரு முடிவுக்கு வர முடியும்
என்று கூறிய அமைச்சர் சந்திராணி பண்டார, தானும் ஒரு தாய் என்ற வகையில் 18 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பதை தான் எதிர்ப்பதாகவும் தெரிவித்தார்.
18 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும்படி எம்மிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக சம்பந்தப்பட்ட அமைச்சுக்களுடன் பேசி குழுவொன்றை அமைப்பதற்கான நடவடிக்கையை எடுக்க உள்ளோம்
என்றார் மகளிர் மற்றும் சிறுவர் விவகாரங்களுக்கான அமைச்சர் சந்திராணி பண்டார.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சார்ல்ஸ் பீட்டர். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
நிகழ்ச்சியில் அடுத்ததாக
ஈழத்து பாடல்கள், இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் 11வது பகுதி. தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே, பள்ளிக்கு சென்றாலோ படிக்க சென்றாலோ அடவாடாமருமா என் அழகு மென்மதா, பள்ளிக்கு தான் சென்றால் படிக்கத்தான் சென்றால் ஐயோ மாமி அவளை அங்கே விடாதே.
இது தற்பொழுது ஆஸ்திரேலியாவில் வசிக்கின்ற நித்தி கனகரத்னம் பாடிய பாடல். இது ஒரு வகை துள்ளிசை. இதே காலத்தில் சிங்கள மொழியிலும் இலங்கையின் கரையோரப் பகுதிகளிலும் பைலா என்னும் வகையிலான பாடல்கள் பிரபலியமாக இருந்தன. இந்த பைலா என்பது இலங்கை வந்த போத்திக்கியரும் அவர்களது அடிமைகளும் கொண்டு வந்த ஒரு இசைப்பாணியாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் நித்திகன ரத்னமோ சற்று வித்தியாசமான விளக்கத்தை தருகின்றார்.
அதான் மருதநிலத்து மக்களும் குறிஞ்சி நிலத்து மக்களும் ஆடி துள்ளி பாடும் அந்த பாடலுக்கு கலிப்பா என்ற வார்த்தையை சங்க காலத்திலே கொடுத்திருக்கின்றார்கள். அது வந்து எருமையூர் என்று சொல்லப்பட்ட ஊர்ல இருந்து நாங்கள் ஆங்கிலத்திலே சொல்லும் பொழுது ரோமான் தான் வெறும் ரோமானிஸ் என்ற மக்கள் கலிப்பா வகையான தாளக்கட்டை கொண்டு ஐரோப்பாவுக்கு சென்று அங்கு ஸ்பெயின் நாட்டிலே அவர்கள் வந்து தங்களை ஒரு ஜிப்சிஸ் என்று காட்டிக்கொண்டார்கள். எங்களுக்கு போர்த்துகீஸ் மக்கள் அங்கிருந்து இலங்கைக்கு வந்த பொழுது என்னை பொறுத்தமட்டில் இது ஆதி சங்க காலத்து கலிப்பா என்பதுதான் உலகம் முழுக்க பரவி திரும்பவும் எங்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த வகையிலே தான் நான் பாடும் பொழுதும் இந்த 6-8 தாளத்தை கலிப்சோ தாளம் என்று சொல்லித்தான் நான் முதல் முதலாக யாழ்ப்பாணத்தில் மேறி ஏறும் பொழுது அதை விளங்கப்படுத்த.
அடுத்த வீட்டு கல்யாணிக்கு கல்யாணம், அகப்பட்டுக் கொண்ட மாப்பிள்ளைக்கு திண்டாட்டம், தனித்தனியா சீர்வாரி செய்யறாளம்,
அமுதன் அண்ணாமலையால் பாடப்பட்ட இந்த பாடலும் அந்த காலத்தில் கலக்கிய ஒரு துள்ளிசை பாடல். அதேவேளை இலங்கையின் பைலா பாடல்கள் என்றால் ஏஇ மனோகரனை தவிர்க்க முடியாது. ஒரு காலத்தில் அங்கும் இந்தியாவிலும் இவர் கொடிகட்டி பறந்தவர். அப்போது எல்லாமே சிறப்பாக இருந்ததாக அவர் கூறுகின்றார்.
எங்களுக்கு ஒலிபரப்பு கூட்டுத்தாவர அதிகாரிகள் நல்ல வரவேற்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய உற்சாகத்தினால் ஊக்கத்தினால் எங்களது போபிசை நல்லபடியாக வளர்த்தது. காலேஜில் படிக்கிற காலத்தில் செயின்ட் ஜான்ஸ்ல படிக்கிற காலத்திலேயே பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் செய்து வந்ததால் அப்படியே எனக்கு வந்துட்டு அது.
பக்தி பாடல்களை கூட அதே பாணியில் அவர் பாடியிருக்கின்றார். ஆனால் இந்த மெல்லிசை முயற்சிகள் எல்லாம் 80களின் பிற்பகுதியில் மங்கத் தொடங்கின. விளக்குகின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
இந்த கனவுகள் இதெல்லாம் 70ல் துவங்கி 80, 82 அதில் சம்மந்தப்பட்ட ஆக்கள் நான் சொன்னேன். இந்த அண்ணன் பெறா இலங்கை வானொலியை விட்டு வெளியில் போகிற மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு அதிர்ஷ்டவசமாக நான் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு சின்ன விரிவுரையாளராக இங்கே வந்து சேர்றேன். இப்படி எல்லாரும் திக்கி திசையிலாம் போய் பிறகு உண்மையில் அதனால் இருக்குது. விஞ்ஞானபூர்வமாக சொல்லாவிட்டாலும் கூட அந்த இல்லத்து மெல்லிசு என்பது கூட பிற ஒரு வகையான ஒரு சினிமா தனமாக அப்படி போய் ஒரு அது அதுக்கு வேறு காரணங்களும் இருந்தது. இந்த பாடு பொருள் சம்பந்தமான அச்சங்கள் அப்படியெல்லாம் இருந்தது. இந்த இசை ஒரு இயக்கமாக வளர வேணும், அதில் சம்மந்தப்படுகிற கவிஞர்கள் இசையமைப்பாளர்கள் பாடகர்கள். ஆனால் ஒரு எங்களோட தேசத்தில் நாங்கள் இப்படி எதிர்பார்த்துப்போ அது ஒரு இயக்கமாக வளர்கிறதுக்கு பதிலாக அது ஒரு இயக்க பாடலாக பிறகு தாயக பாடல் அப்படி ஒரு இன்னொரு வடிவத்தை பெற்றது. அதுக்குள்ளால் நிறைய படைப்புகள் வந்தது, அதை நாங்கள் கேட்போம். அந்த பாடல்களும் கூட ஒரு வகையில் இப்போ பாட முடியாத பேசா பொருளாக போன நிலைமைகள் எல்லாம் இருக்குது.
இவை இலங்கையில் ஒலித்த மெல்லிசை பாடல்கள் பற்றிய சில கருத்துக்கள். இந்த தொடரின் அடுத்த பகுதியில் அதன் பின்னர் இலங்கையின் வடக்கு கிழக்கில் இயக்க பாடல்கள் என்ற பெயரில் பெரிதாக ஒலித்த தமிழீழ விடுதலை இயக்கங்களுக்கான பிரச்சார பாடல்கள் பற்றி பார்க்கலாம் நேர்களே.
ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 11 பகுதி கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். இந்தியாவில் நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பையின் ஆடவருக்கான இறுதி ஆட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதி வருகின்றன. இதில் முதலில் ஆடிய இங்கிலாந்து அணி தமது 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 155 ஓட்டங்களை எடுத்தார்கள். மேற்கிந்திய தீவுகள் அணியினர் சிறப்பாக பந்து வீசி ஓரளவுக்கு இங்கிலாந்து அணியினரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர் என்றுதான் சொல்ல வேண்டும். மேற்கிந்திய தீவுகள் அணியின் பந்து வீச்சு ஆரம்பத்தில் சிறப்பாக இருந்தது, நடுவில் சிறிது தொய்வு ஏற்பட்டது. எனினும் இறுதி 3 அல்லது 4 ஓவர்கள் என்று வரும்பொழுது இங்கிலாந்து அணியின் வீரர்களை திக்குமுக்காடச் செய்து அவர்களை கூடுதலாக ஓட்டம் எடுக்க முடியாமல் தடுத்து வைத்திருந்தார்கள் என்று BBC வர்ணனையாளர்கள் தெரிவிக்கின்றார்கள். ஆனால் தொடர்ந்து ஆடி வருகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிலையும் தற்பொழுது பலமானதாக இல்லை என்றுதான் கூற வேண்டும். 6 ஓவர்கள் முடிவடைந்துள்ள நிலையில் அவர்கள் 37 ஓட்டங்கள் மட்டுமே எடுத்து 4 விக்கெட்டுகளை இழந்துள்ளார்கள். அணியின் துவக்க ஆட்டக்காரர்கள், அதுவும் அதிரடியாக ஆடக்கூடியவர்கள் ஜான்சன் சார்ல்ஸ் மற்றும் கிறிஸ் கெயில் இருவருமே சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார்கள். சார்ல்ஸ் முதல் ஓவரிலே, அதாவது அணி ஒரே ஒரு ஓட்டம் எடுத்திருந்த நிலையில் 7 பந்துகளை எதிர்கொண்டு ஒரே ஒரு ஓட்டம் மட்டுமே எடுத்திருந்தார். ஜோ ரூட்ஸ் வீசிய பந்தில் அவர் ஸ்டோக்ஸிடம் பிடி கொடுத்து ஆட்டமிழந்தார். அதிரடி ஆட்டக்காரராக மற்றொரு எண்ட், அதாவது எதிர்முனையில் ஆடிக்கொண்டிருந்த கிறிஸ் கெயிலும் எப்படி ஜான்சன் சார்ல்ஸ் அவுட் ஆனாரோ அதே போலவே பென் ஸ்டோக்ஸினிடம் பிடி கொடுத்து ரூட் வீசிய பந்தில் ஆட்டமிழந்தார். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இதேவேளை 4வது விக்கெட்டாக மார்லன் சாமுவல்ஸ் ஆட்டமிழந்தார் என்று நடுவர்களால் அறிவிக்கப்பட்ட பிறகு மேற்கிந்திய தீவுகள் அணி மேல் முறையீடு செய்ய 3வது நடுவர் தொலைக்காட்சியை பார்த்து அவர் ஆட்டம் இழக்கவில்லை என்று கூறியதை அடுத்து மார்லன் சாமுவல்ஸ் மீண்டும் இப்பொழுது களத்திற்கு ஆட வந்துள்ளார். எனவே மேற்கிந்திய தீவுகள் அணியின் நிலை 6.1 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 37 ஓட்டங்களை எடுத்துள்ளார்கள். முன்னதாக மகளிருக்கான உலகக்கோப்பை போட்டியை மேற்கிந்திய தீவுகளின் மகளிர் அணி அற்புதமாக ஆடி ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றார்கள். இது T20 உலகக்கோப்பையை அவர்கள் முதல் முறையாக வெற்றி பெறும் தருணமாகும். அவர்கள் ஆஸ்திரேலிய அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தினார்கள். தற்பொழுது ஆடவர் பட்டத்தை யார் பெறுவார்கள் என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிந்துவிடும். மேற்கிந்திய தீவுகள் அணி ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். 6.3 ஓவர்கள் முடிவடைந்துள்ள நிலையில் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 38 ஓட்டங்கள். நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.